கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 32.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுழைமைகளால் போற்றி பணிகின்றேன். நமக்கு தத்துவ ஞானத்தையும் ஆத்ம விசாரத்தையும் ஏற்படுத்த வழி செய்த நம்முடைய ஞான குரு முதல்வர் மெய்கண்ட தேவருடைய திருவடிகளை மனதாலும் மொழியாலும் வாக்காலும் வணங்கி மகிழ்கின்றேன். சைவ சித்தாந்த அறிமுகத்தை தனது உண்மை விளக்கம் என்கின்ற நூலினூடாக நமக்கு உபகரித்த வனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளையும் அவரது நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டிய ஆனந்தராஜனையா அவர்களுடைய திருவடிகளையும் மனதிருத்தி போற்றிருக்கிறேன். தற்போது நாம் இரண்டாவது நூலாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவருட்பயன் என்கின்ற இந்த நூலினுடைய ஆசிரியரும் சைவ சித்தாந்த நூல்களின் 14 8 நூல்களை இயற்றி சைவ சித்தாந்த உலகத்திற்கு பேர் அருள் புரிந்தவராகிய உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளையும் அவரது நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் திருவடிகளையும் போற்றி திருவருட்பயன் என்கின்ற நூலை நற்குஞ்சரக்கன்று நன்னீர் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற காப்பிச்செய்யலோடு உமாபதி சிவாச்சாரியார் தொடங்குகிறார். 10 அதிகாரங்கள் 10 குறள்களாக 100 குறள்கள் வைத்து சித்தாந்த அறிவினை நமக்கு புகட்டுகிறார். அவருடைய பெருமைகளை எல்லாம் பலதரம் நான் சொல்லியிருக்கிறேன். பிள்ளைவாலந்தனர்களில் ஒருவராக இருந்து மறைஞான சம்பந்தரை தனது குருவாக ஏற்று அற்புதங்கள் பல புரிந்த பெரியவர் அவர். திருவருள் பயன் என்கின்ற 2 கூறுகளாக பிரித்து கொண்டு 5 அதிகாரங்களை அவற்றுக்குள் அமைப்பதாக நம்முடைய உரையாசிரியர் அதற்கு விளக்கம் செய்கிறார். அதிலே நாங்கள் இப்பொழுது 3வது அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். நூலினுடைய ஆரம்பத்திலே உள்பொருளாகிய 3 விளக்கம் செய்வதற்காக 3 அதிகாரங்களை அமைக்கிறார். முதலிலே பதியை விளக்கம் செய்வதாக இருக்கக்கூடிய 13 என்கின்ற அதிகாரம் அமைகிறது. உள்பொருளுக்குள்ளே உயர்பொருளாக கருதப்படுகிற பதியை விளக்கம் செய்வதாக அந்த அதிகாரத்தை அவர் அமைத்து நமக்கு வழிகாட்டுகிறார். அதற்கு அடுத்த அதிகாரமாக ஆன்மாக்கள் பற்றி சொல்வதாகிய உயிர் அவை நிலை என்கின்ற அந்த நிலை அதிகாரம் பதியப்பட்டு அதிலே பசுக்கள் பற்றிய விவரங்கள் எடுத்துச் செல்லப்படுகின்றன. 3வது அதிகாரத்திலே மலங்களை சொல்ல தலைப்பட்டவர். மரங்களுக்குள் மூலமரமாக கருதப்படுகிற ஆணவ மலத்தினுடைய பெயரிட வேண்டும் என்றபடியார் இருள்மல நிலை என்று அந்த அதிகாரத்துக்கு பெயரிடுகிறார். இருள்மலம் என்பது ஆணவத்தை குறிக்கின்ற சொல். அந்த ஆணவத்தின் காரணமாக வந்து பொருந்துகிற மாயை கண்ணுங்கள் அவையும் உள்பொருளாக கருதப்படுகிற மலங்களாகத்தான் இருந்தாலும் கூட ஆணவத்தினுடைய முக்கியத்துவம் கருதி இந்த அதிகாரத்துக்கு இருள்மல நிலை என்று பெயர் வைக்கிறார். அதிலே முதல் 8 குறள்களிலே ஆணவத்தை பற்றிய விவரங்கள் நமக்கு ஆசிரியராலே உரைக்கப்படுகின்றன. கடைசி 2 குறளிலே மாயை கண்மம் பற்றிய விவரங்களை அவர் நுட்பமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதிலே நாங்கள் இப்பொழுது ஒன்பதாவது குரல், எட்டாவது குரல் படிக்கிறோமா?
ஒன்பதாவது குரல்,
ஒன்பதாவது குரலிலே நாங்கள் இப்பொழுது படித்து இடையிலே நிறுத்திவிட்டு 36 தத்துவங்கள் பற்றிய விவரங்களை ஓரளவு பார்த்து விட்டு உட்செல்வதுதான். முதல் தரமாக இந்த தத்துவ வகுப்புக்குள்ளே நுழைகிறவர்களுக்கு துணையாக இருக்கும் என்று கருதி, எப்படி மாயையிலே இருந்து தத்துவங்கள் பிறந்து ஆணவத்தின் பயப்பட்டு கேவலை நிலையுற்ற ஆன்மாக்கள் தனுகரண புவன போகங்களை பெற்று அதன் மூலம் கண்மவினைக்கேற்ப பிறவிகளை எடுத்து அந்த பிறவி தருகிற அனுபவங்களினாலே, இன்ப துன்ப அனுபவங்களினாலே முதிர்ச்சி அடைந்து அந்த முதிர்ச்சியினாலே இறைவனோடு ஆணவத்தினுடைய வழிகட்டு இறைவனோடு இரண்டரக் கலக்கின்ற அந்த முக்தி நிலையை எய்துகின்ற விவரங்களை நமக்கு இந்த குரல்களினூடாக சொல்லப் போகிறார். அந்த அந்த மூன்று நிலை ஆன்மாவினுடைய ஆணவத்தின் பயப்பட்டு ஒன்றுமறியாமல் இருக்கிற நிலையை கேவல நிலை என்றும், மாயை என்கின்ற அந்த சிறு வெளிச்சம் பெற்று அந்த வெளிச்சத்தினூடாக ஓரளவு அனுபவங்களை பெறுகிற அளவுக்கான அறிவு நிலையை பெற்ற ஆன்மாவினுடைய நிலையை சகல நிலை என்றும், பிறகு அந்த அனுபவங்களின் ஊடாக அதில் இருந்து விடுபட்டு முதிர்ச்சி அடைந்து இறையோடு இரண்டரக் கலக்கின்ற அந்த நிலையை சுத்த நிலை என்றும் நாங்கள் படித்தோம். ஆன்மாவினுடைய மூன்று நிலைகள், கேவலம், சகலம், சுத்தம் என்ற மூன்று நிலைகளாக அந்த நிலைகள் வகுத்து சொல்லப்பட்டன. இந்த சகல நிலைக்கு ஆன்மா இறங்குவதற்காக இறைவன் கருணை செய்கிறான். தன்னுடைய சக்தியினூடாக அவை செயல்படுவதற்கான வழி சமைக்கின்றான். செயலற்று கிடந்த ஆன்மாக்கள் செயல்படுவதற்கான வழி சமைக்கிறான். அந்த வழிக்கு ஊடகமாக மாயையை பயன்படுத்துகிறான். மாயை சுத்த மாயை, அசுத்த மாயை என்று இரு பெரும்பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. விரிவு நோக்கி பார்க்கிற பொழுது சுத்த மாயை, சுத்த அசுத்த மாயை, அசுத்த மாயை என்று மூன்றாகவும் அது சொல்லப்படுகிறது. தனியே சுத்தமாயை அசுத்தமாயை என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த அசுத்தமாயை என்ற சொல் பிரகிருதி மாயை, அசுத்தமாயை என்ற இரண்டையும் உட்படுத்தி நிற்கிறது. சுத்தமாயை, சுத்தா சுத்தமாயை, அசுத்தமாயை என்று சொல்லுகிற பொழுது சுத்தா சுத்தமாயை என்பது வித்யா தத்துவங்கள் பிறப்பதற்கான மாயையாகவும், அசுத்தமாயை என்பது பிரகிருதி மாயையை குறித்து ஆத்ம தத்துவங்கள் பிறக்கின்ற வழிய பிறப்பதற்கான மூலமாகவும் பேசப்படுவதை நாம் அறிந்தோம். அந்த சுத்தமாயிலே இறைவன் சக்தி கலப்பினாலே ஆன்மாக்களினுடைய இயக்கத்துக்கு துணை செய்வதற்காக தான் படியிறங்கி வருகிறான். அப்படி வருகிற பொழுது அவனுக்கு ஐந்து தத்துவங்கள், மாயையிலே அமையக்கூடிய ஐந்து தத்துவங்களிலே அவனுடைய இருப்பு நிகழ்கிறது. அதிலே சிவதத்துவம், சக்தி தத்துவம் என்று முதல் இரண்டு தத்துவங்களும் பெயரிடப்படுகின்றன. அந்த இரண்டுக்கும் நாதம், பிந்து என்றும் பெயரிடப்பட்டிருக்கிறது. அந்த சிவம், சிவதத்துவம், சக்தி தத்துவம் என்கின்ற இரண்டு தத்துவத்திற்கு அடுத்ததாக சாதாக்கியம் என்கின்ற தத்துவம் உருவாகிறது. சிவமும் சக்தியும் சூக்ஷ்மரூபத்திலே இறைவன் இயங்குகிற தத்துவங்களாகவும், சாதாக்கியத்திலே அருவுருவமாக, முன்னே அருவமாக நின்றவன் அருவுருவமாக நின்று இயங்குகிற தத்துவமாகவும், அதற்கு பின்னாலே வரக்கூடிய இன்னும் இரண்டு சிவ தத்துவங்கள், அதாவது ஈஸ்வர தத்துவம், சித்த வித்தை என்கின்ற இரண்டு தத்துவங்கள் இறைவனுடைய உருவ நிலையை குறிக்கிற தத்துவங்களாகவும் பேசப்பட்டு ஐந்து தத்துவங்கள் சிவ தத்துவங்களாக அமைகின்றன. சிவம், சக்தி, நாதம், பிந்து. சிவம், சக்தி, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்று அந்த ஐந்து தத்துவங்களையும் சிவ தத்துவங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இறைவன் அந்த அளவிலே தன்னுடைய இறக்கத்தை நிறுத்தி கொண்டு அந்த சுத்த தத்துவத்தின் ஊடாக மற்றைய தத்துவங்களை இயக்குவதற்கு வழி செய்கிறான். சுத்த தத்துவம் இந்த ஐந்து தத்துவங்களையும் உட்படுத்தியிருப்பதோடு சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்கின்ற இரண்டு நிலைகளையும் உள்ளடக்கி நிற்கிறது. சொற்பிரபஞ்சம் என்பது வண்ண மந்திரம் பதம் வண்ணம் என்று மூன்றாக பிரிகின்றது. சொற்பிரபஞ்சம் மூன்றாக பிரிகிறது. அதற்கு பிறகு பொருட்பிரபஞ்சம் தத்துவம் கலை புவனம் என்று மூன்றாக பிரிகிறது. இந்த ஆண்டு ஆறையும் சேர்த்து அத்துவாக்கள் அன்மாக்களுக்கு வினை பெறுகின்ற அன்மா வீடுகிற பாதைகளாக கொண்டு அதை அத்துவாக்கள் ஆறு என்று இந்த ஆறையும் சொல்கிறார்கள். இனி அடுத்ததாக இந்த நிலை வந்த பிறகு அசுத்த மாயிலிருந்து, அதாவது இரண்டாவது நிலை உட்பட்ட மாயிலிருந்து இறைவன் உயிர்களுக்கான உபகாரங்களை தொடங்குகிறான். ஆணவத்தினுடைய முழு ஆக்கிரமிப்பினாலே பாடான நிலையுற்ற ஆன்மாக்களை இயங்க செய்ய வேண்டும். இயங்க செய்வதானால் அதை இயங்குவதற்கான ஒரு கால அட்டவணை வேண்டும். ஆகவே கால தத்துவத்தை தொடங்குகிறான். காலம் வந்த பிறகு அதிலே ஆன்மாக்கள் இயங்குவதற்கான ஒரு ஒரு வரைவுகள் வேண்டும், அட்டவணை வேண்டும். அதனை நியதி தத்துவத்தினூடாக செய்கிறான். குறிப்பிட்ட காலத்திலே அது என்ன என்ன விஷயங்களை அனுபவிக்கப் போகிறது என்பதை நிர்ணயிக்கிறான். அது நியதி தத்துவமாக மாறுகிறது. இந்த காலமும் நியதியும் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு ஆன்மா இயங்க வேண்டும். ஆனால் ஆன்மா இயங்க முடியாத நிலையிலே பாடான நிலையிலே இருக்கிறது. ஆகவே அதனை இயங்கு நிலைக்கு கொண்டு வர செய்கிறான். முதலிலே அதனுடைய அந்த உறக்க நிலையை மெல்ல கலைக்கிறான். அப்படி கலைப்பதற்கான இடமாக அந்த கலை தத்துவம் கருதப்படுகிறது. அன்மாவினுடைய அந்த அறிவு நிலை மங்கி கிடந்த அல்லது அற்று கிடந்த அறிவு நிலை கலைந்த பிறகு அதற்கு சற்று அறிவு உண்டாகிறது. அதனை வித்தை தத்துவத்தினூடாக செயல்படுத்துகிறான். அதற்கு பிறகு அந்த செயலும் அறிவும் உண்டாகிறவுடனே அதற்கு விருப்புகள் உண்டாக தொடங்குகின்றன. எந்த உயிருக்கும் இந்த மூன்றும் தான் உயிர்களினுடைய பொது இயல்பு என்று சொல்லியிருக்கிறேன். செயல், அறிவு, அடுத்தது இச்சை, இந்த மூன்றும். இந்த மூன்றிலே செயல் தொடங்கிவிட்டது, அறிவு தொடங்கிவிட்டது. அதற்கான விருப்பங்கள் தொடங்குவதற்கு அராக தத்துவம் என்ற அந்த மூன்று தத்துவத்தையும் அமைக்கிறார். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற இந்த ஐந்தும் சேர ஆன்மா ஒரு இயங்கு வடிவம் பெறுகிறது. அதனாலே அந்த வடிவத்தை தருவதாலே இந்த ஐந்துக்கும் பஞ்சகண்டிகள் என்று பெயரிடப்படுகின்றன. இந்த இயங்கு நிலையுற்ற ஆன்மாவை அடுத்த புருட தத்துவம் புருணன் என்கின்ற தத்துவத்தினூடாக விளக்கம் செய்கிறார்கள். இந்த ஐந்து நிலையும் வந்து அதோட புருட தத்துவம் தோன்றிய பிறகு அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரகிருதி மாயை என்கின்ற மாயையும் ஒரு தத்துவமாக கொள்ள அந்த மாயிலே இருந்துதான் ஆன்மாவினுடைய இயங்கு பொருளாகிய, அதாவது தனுகரண பவன போகங்கள் ஆகிய முதல் அனைத்தும் தோன்றக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறபடியால் அதனையும் ஒரு தத்துவமாக கொள்கிறார்கள். இந்த ஏழும் சேர்ந்த பிறகு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன், மாயை என்கின்ற இந்த ஏழையும் ஆன்மாவை அறிவு பெற்று இயங்க செய்கிற தத்துவங்களாக கொண்டு அதற்கு வித்யா தத்துவங்கள் என்று பெயரிடப்படுகின்றன. சிவதத்துவங்கள் ஐந்து படித்தோம். அடுத்தது வித்யா தத்துவங்கள் ஏழு. இந்த வித்யா தத்துவங்கள் வந்த பிறகு உயிர் இயக்கத்துக்கான மற்றவை தொடங்கப்படுகிறது. அதிலே முதலிலே குணதத்துவம் என்ற தத்துவம் பிரகிருதி மாயினுடைய பகுதியிலே இருந்து தொடங்குகிறது. குணதத்துவத்திலே உயிர் அனுபவங்களை பெற வேண்டுமானால் பொருட்களிலே குணத்தன்மை இருக்க வேண்டும். அந்த குணத்தன்மை உயிர்களிலேயும் இருந்தால்தான் அவை அனுபவத்துக்கு வரும் என்றபடியால் உயிரிடம் ஏற்படுகிற அந்த குணநிலையை உருவாக்குகிறான். அதிலே சாத்வீகம், ராஜசம் என்ற முகுணங்களும் ஒன்றுபட்டு சமப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய தத்துவமாக குணதத்துவம் இருக்கிறது. பிறகு அந்த குணதத்துவத்திலே இருந்து சாத்வீகம் மிக புத்தி தத்துவம் என்கிற தத்துவம் வருகிறது. ஆராய்ந்து நிச்சயிக்கின்ற அந்த தன்மையை புத்தி தத்துவம் கொண்டிருக்கிறது. பிறகு அந்த புத்தி தத்துவத்துக்கு அடுத்த நிலையிலே ஏற்படக்கூடிய அடுத்த தத்துவமாக அகங்கார தத்துவம் மாணவத்தினுடைய குண தத்துவத்திலே இருந்து ராஜசம் மிக அகங்கார தத்துவம் உருவாகிறது. அந்த அகங்கார தத்துவம் மூன்று பகுதிகளாக பிரிகிறது. குணப்பிரிவு ஏற்பட்டு விட்டபடியால் அது சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று மூன்று அகங்களாக பிரிகிறது. அந்த சாத்வீக அகங்காரத்திலே இருந்து அறிவு கருவிகள் தொடங்குகின்றன, பிறக்கின்றன. மனம், மெய்வாய், கண்மூக்கு, செவி என்கின்ற ஆறு கருவிகள் சாத்வீக அகங்காரத்திலே இருந்து பிறக்கிறது. அதற்கு பிறகு ராஜச அகங்காரத்திலே இருந்து செயற்கருவிகள் பிறக்கின்றன. வாக்கு, பாணி, பாயு, பாதம், உபஸ்தம் என்கின்ற ஐந்து செயற்கருவிகள் பிறக்கின்றன. இறுதியாக இருக்கக்கூடிய தாமச அகங்காரத்திலே இருந்து தன்மாத்திரைகள் என்கின்ற மயக்கம் தருகிற விஷயங்களினுடைய மூலங்கள் பிறக்கின்றன. அந்த தன்மாத்திரைகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாத்திரையிலிருந்தும் ஒவ்வொரு பூதம் பிறக்கிறது. அது ஆகாயம், அதற்கு பிறகு காற்று, அதற்கு பிறகு தீ, நீர், நிலம் என்கின்ற ஐந்தும் இந்த ஐந்து தன்மாத்திரையிலே இருந்தும் பிறக்கிற பொழுது உயிர்களுக்கான தனுகரண புவன போகங்கள் எல்லாவற்றுக்குமான அடிப்படைகள் உருவாகிவிடுகிறது. குணதத்துவம் ஒன்று, அகங்கார தத்துவம் ஒன்று இரண்டு, சாத்வீக அகங்காரத்திலே பிறக்கிற ஆறு, அந்த ஆறோட சேர்த்து எட்டு, அதற்கு பிறகு ராஜச அகங்காரத்திலே வருகிற அஞ்சோடு சேர்த்து பதிமூன்று, அந்த பதிமூன்றிலே இருந்து அடுத்ததாக பிறக்கிற தாமச அகங்காரத்திலே இருந்து பிறக்கிறது ஐந்து, அது பதினெட்டு தன்மாத்திரைகள். பிறகு பூதங்கள் ஐந்து, அந்த பதினெட்டிலே இருந்து பிறக்கிற இருபத்தி மூன்று, என்னது எதையொன்றை விட்டேன், அதோடு குணதத்துவம், குணதத்துவம் அபுத்தி தத்துவத்தை நான் சொல்ல சேர்த்தால் மொத்தம் இருபத்தி நாலு தத்துவங்கள் தோன்றுகின்றன. அந்த இருபத்தி நாலு தத்துவங்களையும் ஆத்ம தத்துவங்கள் என்கிறார்கள். ஆகவே தத்துவங்கள் மூன்று பகுதிகளாக உரைக்கப்படுகிறது. சிவதத்துவம், வித்யா தத்துவம், ஆத்ம தத்துவம் என்று மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது என்கின்ற அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால் ரெண்டு காரணம். ஒன்று, இது மனதிலே பதிந்தால்தான் மேலே படிக்கக்கூடிய தத்துவங்களிலே தெளிவு உண்டாகும் ஒன்றை, அது ஒன்று. இரண்டாவது, இதை சொல்லி சொல்லி நானும் ஒரு பயிற்சி பண்ணி கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், இப்பொழுது நான் சொன்னது அடிப்படையே தவிர மூணு வீதம் சரியான தத்துவ பிறப்புகளை நான் சொல்லவில்லை. அதை இனி நூலாசிரியர் விளக்கப் போகிறார். அதிலே நான் சொன்ன கருத்துக்களிலே ஒரு சில கருத்துக்கள் சில வேளை மாறுபடலாம், அந்தந்த இடங்களிலே அதை நாங்கள் வழங்குவோம். இது ஒரு இந்த அடிப்படை தத்துவ பிறப்பினுடைய அடிப்படை தெரிந்தால்தான் நாங்கள் சித்தாந்தத்துக்குள்ளே நுழைந்து மேல் நகர முடியும் என்றபடியால் இதை ஒரு அடிப்படையாக கடந்த இரண்டு வகுப்பிலேயும் சொன்னேன். இன்றைக்கும் அதை ஒரு முன்னுரையாக தத்துவ விரிவு சொல்லியிருக்கிறேன். இதிலே சுத்த தத்துவங்கள் பற்றி நாங்கள் படித்து விட்டோம். அது ரொம்ப பெரிய பகுதியாக இருக்கிறது என்றால் நாங்கள் அடுத்ததிலிருந்து போகலாம். அப்படி இல்லாவிட்டால் அதை ஒரு தரம் வாசித்து கூட போகலாம்.
சரிங்க.
இனி ஸ்ரீராமிடம் ஒப்படைக்கப்படுகிறது.
குறள் எண் இருபத்தி ஒன்பது. ஆணவத்தை கெடுக்கும் ஒரு கருவி மாயை. ஒன்று மிகினும் ஒளி கவராதே உள்ளம் என்றும் அகலாது இருள். கொண்டு கூட்டும் முறை. உள்ளம் ஒன்று மிகினும் ஒளி கவராதேல் இருள் என்றும் அகலாது. பதவுரை. உள்ளம் ஆன்மாவானது ஒன்று மிகினும் ஒளி கவராதேல் மாயையினால் உண்டாகிய உடம்பு முதலியவை கிடைத்த காலத்திலும் அறிவை பெறமாட்டாதாயின் இருள் என்றும் அகலாது. ஆணவ மயக்கம் ஒரு காலமும் அதை விட்டு நீங்காது. உரைக்குறிப்பு. ஆன்மா முத்தியில் ஆணவத்தில் நின்று நீங்குகிறது. ஆதலால் மாயையினுடைய சார்பினால் அது அறிவை பெறும் என்பது கருத்து. மாயை கொடு மலமழிப்பன் முன்னோன் என்றார் பிறரும்.
ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். என்றும் அகலாது இருள், அதாவது மாயையினாலே தரப்பட்ட இந்த விடயங்களை பெற்றும் உயர் ஆனவயர் உள்ளே இருந்து நீங்க தவறமாயிருந்தால் அது என்றுமே அதில இருந்து விடுபட முடியாது என்று சொன்னது என்றுமே விடுபட முடியாது என்ற அர்த்தத்திலே இல்லை. இந்த வாய்ப்பு கிடைத்தும் நீ அதை பயன்படுத்தாவிட்டால் நீ என்றைக்கும் உருப்பட மாட்டாய் என்று நாங்கள் வீடுகளிலே சொல்லுகிற பொழுது அந்த வாய்ப்பை இழந்து விடாதே என்கின்ற கருத்து அழுத்தப்படுகிறதே தவிர இருள் என்றைக்கும் நீங்காது என்பது இல்லை. இறைவன் எப்படியோ அந்த இருளை நீக்குவான், ஆனால் அவன் தந்திருக்கிறதாகிய இந்த வாய்ப்பை கட்டாயம் நாம் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை அழுத்துவதற்காகத்தான் என்றும் மகளாது இருள் என்று சொல்லப்படுகிறது.
மாயை மா கூட்டல் யா, மா என்பது ஒடுங்குதல், யா என்பது விரிதல். அதாவது தத்துவங்கள் தன்னில் ஒடுங்குதற்கும் தன்னில் நின்று தோன்றுதற்கும் முதற்காரணமாயுள்ள பொருள் என்பது
சொல்லுக்கு பொருள் சொல்லுகிறார். இதுகளை நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். எனக்கு இந்த வயதில் இதுகளெல்லாம் நிற்பதில்லை. மா என்றால் ஒடுங்குதல், யா என்றால் விரிதல். அப்படியா?
மா என்றால் ஆமாங்க.
சரி, அதை நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள்.
மா என்பது ஒடுங்குதல், யா என்பது விரிதல். அதாவது தத்துவங்கள் தன்னில் ஒடுங்குதற்கும் தன்னில் நின்று தோன்றுதற்கும் முதற்காரணமாயுள்ள பொருள் என்பது. மாயையானது சுத்த மாயை அசுத்த மாயை என இருவகைப்படும். சுத்த மாயை பற்றிய மேற்கோள், மல கண்மமுடையோர் வாழுதற்கு இடமாகாமையாலும் இன்பத்தையே கொடுத்தலாலும் சுத்த மாயை எனப்பட்டது.
இது நமக்கு உரையாசிரியர் ஊடாக கிடைக்கிற ஒரு செய்தி. சுத்தமாயிலே மலகன்மங்கள் இருக்கிறவர்கள் இணைய முடியாது, அது அவர்கள் அதுக்கு அப்பாற்பட்டவர்கள். இதை நாம் சரியாக வாங்கிக் கொள்ள வேண்டும். இறிவுகள் பின்னாலே காணக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன் அது சுத்தமாயே என்று பெயர், அந்த சுத்தம் என்ற பெயர் வந்ததற்கு காரணம் மலகன்மங்கள் உடையோர்
வாழ்வதற்கு இடமாக அமையாலும்
வாழ முடியாது, எப்பொழுதும் இன்பத்தையே நல்குவதாலும் அதற்கு சுத்தமாயே என்று பெயர் வந்தது என்கிறார் ஆசிரியர்.
சுத்த மாயைக்கு மாமாயை, விந்து, குண்டலினி, குடிலை என்னும் பெயர்கள் உண்டு. அசுத்த மாயைக்கு அதோமாயை, மோகினி என்னும் பெயர்கள் உண்டு. சுத்த மாயையிலிருந்து வாக்கும் கலையும் சுத்த தத்துவங்களும் தோன்றும். வாக்காவது எழுத்தொழிகளின் வடிவினதாய் அபரஞானத்தை கொடுப்பது. இது தூல வைகரி, சூக்கும வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை என ஐவகைப்படும். இவற்றுள் தூர வைகரி பிறர் செவிக்கு கேட்பது, சூக்கும வைகரி தன் செவிக்கு மாத்திரம் கேட்பது, மத்திமை செவிக்கு எட்டாததாய் சூக்குமமாய் அக்ஷரங்கள் பிரிந்து தோன்ற வருவது. இவை மூன்றும் சவிகிற்ப ஞானத்திற்கு ஏதுவாவன. பைசந்தியானது அக்கரங்கள் பிரிந்து தோன்றாது, நிர்விகற்ப ஞானத்துக்கு ஏதுவானது. சூக்குமையானது ஞான ஒளியாய் ஏனைய வாக்குகள் தோன்றுவதற்கு காரணமாய் அழிவற்றதாய் உள்ளது.
மேலிருந்து அதாவது வாக்கு தோன்றி மெல்ல 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 விகாரப்பட்டு விகாரப்பட்டு மேலே வந்து அதை விகாரம் என்றுதான் சொல்லுகிறார். பரிணாமம் விகாரம் என்று ரெண்டு மாற்றங்கள் இருக்கிறது என்று நாங்கள் படித்திருக்கிறோம். பரிணாமம் என்பது ஒன்று இன்னொன்றாய் மாறி திருப்பி முதல் நிலைக்கு வர முடியாமல் விட்டால் அதற்கு பரிணாமம் என்று பெயர். பால் தயிராகும், பிறகு பாலாகாது, இதை பரிணாமம் என்று சொல்கிறோம். இன்னொரு மாற்றம் இருக்கிறது, ஒன்று இன்னொன்றாக மாறும், பழையபடி முதல் நிலையும் கூடும், அதை நாங்கள் விகாரம் என்று சொல்லுகிற வழக்கம். அதற்கு உதாரணமாக துணியை கூடாரமாக மாற்றுவோம் அல்லது உடையாக மாற்றுவோம், பிறகு உடையை வெட்டினால் அது பழையபடி துணியாக மாறும் என்கின்றதை உதாரணமாக சொல்வார்கள். ஒன்று இன்னொன்றாக மாறி முதல் நிலையும் அடையும். இங்கே வாக்கினுடைய மாற்றத்தை அவர்கள் விகாரம் என்றுதான் சொல்வார்கள். ஒன்று இன்னொன்றாக மாறி 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 மேலே கொண்டு போகும். அப்படி வாக்கு மாறுகிற பொழுது வாக்கு விகாரமா மேலே மாறி மாறி கொண்டு வருகிற பொழுது சூக்குமையிலே இருந்து தொடங்கி மாற்றங்கள் நிகழும். இங்கே நூலாசிரியர் இறுதி நிலையாகிய தூள வைகரியிலே இருந்து உச்செலுத்துகிற விதம் சொல்லுகிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோக்குமை வாக்கு என்பது மூலாதாரத்திலே இருந்து மெல்ல மெல்ல எனக்கு அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்க வந்துவிட்டது. வாக்கினுடைய மாற்றம் மேலெழும்பி திருப்பி கீழே வருகிற காரணத்தினால் அது பரிணாமமா விகாரமா என்றால் அது நூலிலே வரும் என்றபடியால் நாங்கள் அங்கே படித்துக் கொள்வோம். நீங்கள் அதை குறித்துக் கொள்ளுறதுக்காக சொல்கிறேன். மேலே மாறி 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 ஒவ்வொரு வாக்கு இன்னொரு வாக்காக மாறி சூக்குமை வாக்கு பைசந்தி ஆகி, பைசந்தி என்பது மத்திமையாகி, மத்திமை என்பது வைகரியாகி, பிறகு தூள வைகரியாகி, இது புறக்கும் முறை. நூலாசிரியர் ஒடுங்குகிற முறை மேலே இருந்து சொல்லுகிறார். காதுக்கு கேட்கிற வாக்கு தூள வைகரி, நமக்கு மட்டும் கேட்கிற வாக்கு சூக்கும வைகரி, மத்திமை என்பது உள்ளொளியாக நமக்கு அச்சரப்பிரிவுகளோடு நிற்கிற ஒரு ஒன்று, அது நம் காதுக்கே கூட கேட்காது என்கிறார்கள். இது மூன்றும் பிரிவுகளுடைய சப்தத்துக்கு காரணமாக இருக்கும். அதற்கு பிறகு பிரிவில்லாத சப்தத்துக்கு காரணமாக பைசந்தி மற்றது சூக்கு என்கின்ற ரெண்டு வாக்கும் இருக்கும் என்ற விவரங்கள் நாங்கள் ஆரம்பத்திலே படித்தோம். அதை ஒரு தரம் பதிவு செய்வதற்காக சொல்கிறேன். இவை இந்த வாக்கு முதலியவை பிறப்பது சுத்தமாகி முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த உடம்பிலே சுத்தமாயினுடைய உபகரிப்பாக இருப்பது வாக்கு. சுத்தமாயி என்பது சிவதத்துவங்களுக்குள்ளே சிவதத்துவங்கள் பிறப்பதற்கான அடிப்படையாக இருப்பவை, அதிலே பிறக்கிறது வாக்கு. அந்த வாக்கு நம்முடைய உடம்பிலே அசுத்தமாய்க்கு உட்பட்டதாகிய நம்முடைய உடம்புக்குள்ளே இறைவன் அதை ஒரு பகுதியாக பிடித்து அதுதான் நம்முடைய அறிவு எழுச்சி காரணமாக இருக்கிறது என்று வைத்திருக்கிறான். ஆகவே நம்முடைய உடம்பை பொறுத்தவரையிலே சுத்தமாய காரியமாக இருக்கிற ஒன்று வாக்கு. அதை ஒரு அடிப்படையிலே குறித்துக் கொண்டு மேலே படியும்.
வாக்கிலிருந்து சத்த பிரபஞ்சங்கள் தோன்றும். சத்த பிரபஞ்சங்கள் ஆவன அகரம் முதலிய 51 அக்கரங்களும், பிரணவம் முதலிய 81 பதங்களும், ஈசானம் முதலிய 11 மந்திரங்களுமாம்.
அச்சரம், பதம், மந்திரம், இது ஒவ்வொன்றுக்கும் அளவு சொல்ற 51 அச்சரம், 81 பதம், 11 மந்திரம் என்று இந்த இவ்வளவற்றையும் சப்த பிரபஞ்சம் என்று பிரிக்கிறார்கள்.
கலையானது சிவசக்தியால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு ஏனைய பிரபஞ்சங்களை தாங்கி நிற்பது. இவற்றை அதிர்ஷ்டிக்கும் சக்தியானது தொழில் வேறுபாட்டால் நிவிற்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியதீதை என 5 பெயர்களை பெறும்.
அது தொழில் வேறுபாடாலே அதற்கு 5 பெயர். 5 மாயையை நாங்கள் எப்படி மூன்றாக பிரிக்கிறோமோ அது போலத்தான் இதுவும். சக்தி என்பது ஒன்றுதான், தொழில் வேறுபாட்டினாலே இந்த 5 பெயரும் வருகிறது.
அது ஆன்மாக்களின் பந்தத்தை நீக்குங்கால் நிவிற்த்தி என்றும், நிவிற்த்தி பெற்ற ஆன்மாக்களை அந்நிலையில் நிறுத்துங்கால் பிரதிட்டை என்றும், அவற்றிற்கு ஞானத்தை பயப்பிக்குங்கால் வித்தை என்றும், ஞானத்தை பெற்றவைகளில் விருப்பு வெறுப்பை சாந்தி பண்ணுங்கால் சாந்தி என்றும், சாந்தி நிலையையும் கடக்க செய்யும் கால் சாந்தி அதீதை என்றும் சொல்லப்படும்.
எல்லாம் இந்த உரையாசிரியரோடு பெற்றுக்கொள்கிற புதிய செய்திகள். இப்போ இதை ஏற்கனவே ஒரு தரம் படித்தாலும் எனக்கு இன்றைக்கு புதிதாக போல இருக்கிறது. எத்தனை தரம் அதான் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த பகுதிகளை என்று சொல்வதற்கு காரணம், 5 பெயருக்கும் 5 காரணங்கள் சொல்லுகிறார். நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகளை, அடுத்தது
வித்தை,
வித்தை, சாந்தி, சாந்தி அறிவு, இது ஒவ்வொன்றுக்குமான பெயர்களை அவர்கள் சொல்லுகிறார்.
இதனால் அதிர்ஷ்டிக்கப்படும் கலைகளும் முறையே இப்பெயர்களை பெறும். சுத்த தத்துவங்களிலிருந்து சுத்த புவனங்கள் தோன்றும். கலை, தத்துவம், புவனம் ஆகிய மூன்றும் அர்த்த பிரபஞ்சங்கள் எனப்படும். சத்த பிரபஞ்சங்களும் அர்த்த பிரபஞ்சங்களும் அத்வாக்கள் எனப்படும். சுத்த தத்துவங்களாவன சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை ஆகிய 5 இதில் சிவத்தை பற்றிய மேற்கோள். சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் உருவம் இல்லாதவே ஆயினும் கீறு போல் வட்டம் போலவும் கீறு போலவும் வட்டம் போலவும் ரூபிக்கப்படும்.
சிவலிங்கம் இதுல வரங்கள் ஒரு நாம் சிந்திக்க, அதாவது அருவ நிலையுற்றது என்று சொல்லிவிட்டோம். முதல்வன்டை பிறகப்படி கீரும் பட்டமும் வரும் குறியீடுகளாக அது உருவம் அல்லவா என்றால் ஊபிக்கப்படும் என்கிறார். இந்த அவருடைய அந்த அனுபவம், அவருடைய அறிவு பதிவு. நாங்கள் அதை சொல்லவில்லை, உடனடியாக சிவத்துவத்துக்கு அடையாளம் கீறு வட்டம் என்று சொல்கிறோம். கீறு வட்டமம் என்பதெல்லாம் ரூபநிலைகள். அருவநிலையாக இருக்கக்கூடிய சிவ தத்துவத்திலேயும் சக்தி தத்துவத்திலேயும் எப்படி இந்த ரூபநிலைகள் உருவாகும் என்றால், அது உள்ளுணர்வு பெற்ற ஞானியர்களாலே விளங்கப்பட்டு ரூபிக்கப்படுகின்றன, அப்படி கற்பிக்கப்படுகின்றன என்றுதான் அர்த்தம். அதை சரியாக இதுதான் அடையாளம், இதுதான் விடுவோம் என்று நாம் சொல்லக்கூடாது என்பதை மறைமுகமாக நமக்கு உணர்த்தும்.